السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. من إيمان الله فإن الذي أرسله الله جل جلاله எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றியை அவனுடைய கட்டளைகளின்படி வாழ்வதிலே வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மூமினான மனிதனும் தன்னுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றியை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏவல்களுக்கு அடிபணிந்து அவனால் விளக்கப்பட்டவைகளை விட்டு விலகி நடப்பதில் தேட வேண்டும். இதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தக்குவாவுடைய வாழ்க்கை என்று பெயர் வைத்திருக்கின்றான். தக்குவா உள்ளவர்களுக்கே இரு உலகிலும் வெற்றி இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறான். எனவே நாம் அனைவரும் எம்முடைய வாழ்க்கையை தக்குவாவை கடைப்பதற்கு முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்குவாவுடைய வாழ்வை நசிப்பாக்கி அல்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுள்ள ஒவ்வொரு மனிதனும் அவன் மீது இரண்டாவது விதியாகக்கூடிய மிக முக்கியமான கடமை என்னவென்றால், எந்த நோக்கத்திற்காக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு வந்தார்களோ, என்ன விடயங்களை உலகில் வந்து கற்றுக் கொடுத்தார்களோ, அவைகளை கற்று நபி அவர்களுடைய வழிகாட்டல்களின்படி தன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய எல்லா அம்சங்களையும் எல்லா விடயங்களையும் அமைத்துக் கொள்வது மிகப்பெரிய ஃபர்ளாக கடமையாக இருக்கிறது. ஈமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கடமை, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழிப்பது, தான் ஈடுபடக்கூடிய உலக ஈடுபாடுகளை எவ்வாறு நான் ஈடுபடுவது என்பதை நபி வழியில் அல்லாஹ் காட்டிய குர்ஆனிய வழியிலும் ஹதீசுடைய வழியிலும் எவ்வாறு செய்வது என்பதை கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது ஒரு மூமினுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நடைபெறக்கூடிய ஒவ்வொரு காரியத்தில் முஸ்லீம்கள் மாத்திரம் செய்கின்றார்கள் என்றில்லை, முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் எல்லோரும் அன்றாட கடமைகளில் ஈடுபடுகின்றார்கள். அன்றாடம் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான விடயங்கள் இடம்பெறுகின்றன. ஒரு மூமினான மனிதன், நான் ஒரு மூமினானவன், நான் ஒரு வாழ்க்கையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவன், நான் ஒரு ரப்பை ஏற்று வாழக்கூடியவன் என்று தன்னுடைய வாழ்க்கையை வித்தியாசப்படுத்தி காட்டுவது அவனுடைய கடமையாக இருக்கிறது. எனவே வித்தியாசப்படுத்துவதற்குரிய ஒரே வழி தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழிப்பது என்பதை நபி வழியில் தேட வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை தேடிக்கொள்வது, கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஈமானுக்கு வெளிச்சம் பிரகாசம் என்று பெயர் வைத்திருக்கின்றானோ, இதே போன்று அதற்கு அடுத்ததாக இல்முக்கு, இந்த மார்க்கத்தினுடைய அறிவுக்கு, நபி அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுக்கு நூர், பிரகாசம், வெளிச்சம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை, போய் சேர வேண்டிய இடத்தை அடைய வேண்டுமென்றால் அவனுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்த விடயமாக இருக்கிறது. இருளில் ஒரு காரியத்தை அவன் செய்ய முடியாது, இருளில் தன்னுடைய இலக்கை போய் அடைய முடியாது, ஒரு வாகனத்தை செலுத்த முடியாது. அவன் இருளில் செல்லும் பொழுது பலவிதமான ஆபத்துகளிலும் அபாயங்களிலும் அவன் சிக்கிக் கொள்வான், மாட்டிக்கொள்வான், இலக்கை போய் அடைய மாட்டான் என்பது இது எல்லோரும் தெரிந்த விடயம். அதனால்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை, அவனுடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் வாழ்க்கை வழிமுறையை காட்டிக் கொடுத்து அதுக்கு நூர், வெளிச்சம், பிரகாசம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த வெளிச்சமான வாழ்க்கையை தேடுவது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நபியவர்கள் வரும் பொழுது, நபியவர்கள் வருவதற்கு முன்னாலே இருந்து உலகத்தில் பலவிதமான ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நம்மை போன்று வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள், விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள், உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளிகள், இதுபோன்று உலகத்தில் பலவிதமான அமைப்பில் இருந்தவர்கள் நபி அவர்களுடைய காலத்திலே இருந்துதான் இருக்கின்றார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது இன்னமா புஹிஸ்து முஅல்லிமா, நான் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் படித்துக் கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், எதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள், எதை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள்? அன்று வியாபாரிகள் படித்து வியாபாரம் செய்யவில்லையா? தொழிலாளிகள் படித்து தொழில் புரியவில்லையா? விவசாயிகள் விவசாயம் செய்யவில்லையா? அன்று ஆட்சி அதிகாரம் அரசியல் இருக்கவில்லையா? இதுபோன்று எத்தனையோ விதமான அறிவுகள், வைத்தியம் இருக்கவில்லையா? நபி அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே அந்த மக்கள் பல துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அது சம்பந்தப்பட்ட அறிவுகளை பெற்றவர்களாகவும் தான் இருந்தார்கள். என்றாலும் நபி அவர்கள் சொல்லும் பொழுது நான் வந்திருப்பது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டினார்கள். அதே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது அந்நபியுல் உம்மி, எழுதவும் தெரியாத, வாசிக்கவும் தெரியாத ஒரு நபி வந்திருக்கின்றார் என்று குர்ஆன் எங்களுடைய நபியை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. குர்ஆன் சொல்லும் பொழுது அவருக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது, இப்படியான நபி உங்களிடத்திலே வந்திருக்கிறார், அவரை பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் படித்துக் கொடுப்பதற்காக இனி வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், எழுத தெரியாத, வாசிக்க தெரியாத, படிக்க தெரியாத ஒரு மனிதர் எம்மிடத்திலே வந்து நான் உங்களுக்கு படிச்சு தர வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? ஆனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படித்தான் அனுப்பினான். ஏனென்றால் நாம் சிந்திப்பதற்கு எதை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள், எதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள், எதற்கு அறிவு என்று உண்மையில் சொல்லப்படும் எந்த அறிவிலே அல்லாஹ் வெற்றியையும் ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வையும் வைத்திருக்கின்றான் என்று காட்டுவதற்காக வேண்டியே இவ்வாறு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லி வைத்திருக்கின்றார். அப்படியான காலத்தில் ஹகீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வியாபாரத்துடைய முறையை கற்று தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். உர்வத்துல் பாரிதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய வியாபாரியாக இருந்தார்கள். இது போன்று பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய விதத்தை நபி அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், வியாபாரத்தை கற்க வந்த பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? நான் என்ன வியாபாரமா செய்திருக்கிறேன், நீங்க பரம்பரை வியாபாரிகள், நீங்க வாழையாடி வாழையை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நான் என்ன வியாபாரமா செய்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய நபி அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தார்கள், வியாபாரம் செய்யக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? உர்வத்துல் பாரிதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தினார் பணத்தை கொடுத்து ஒரு ஆட்டை வாங்கி வரும்படி அனுப்பி வைத்தார்கள். அவர் ஒரு வியாபாரி, அவர் ஒரு தினாரை எடுத்து சென்று ஒரு ஆட்டுக்கு பதிலாக இரண்டு ஆடுகளை வாங்கினார்கள். வரக்கூடிய வழியிலே ஒரு ஆட்டை ஒரு தினாருக்கு விற்பனை செய்தார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வரும் பொழுது ஒரு தினாருடனும் ஒரு ஆட்டுடனும் நபி அவர்களிடத்திலே வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், ஒருவா இது என்ன இது? நான் உங்களுக்கு ஒரு தினார் கொடுத்தேன் ஒரு ஆடு வாங்குவதற்கு, நீங்கள் ஒரு ஆட்டையும் ஒரு தினாரையும் எடுத்து வந்திருக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வார வழியில சின்ன ஒரு பிசினஸ் செஞ்சேன், நீங்க ஒரு ஆடு வாங்க சொன்னீங்க, நான் ரெண்டு ஆடு வாங்கினேன், ஒன்று ஒரு தினாருக்கு விற்றேன், உங்களுக்கு லாபம் தானே, உங்களுக்கு பிரயோஜனம் தானே. இதே போன்று ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு செய்தார்கள். அவர்கள் ஒரு தினாருக்கு ஒரு ஆட்டை வாங்குவதற்கு பதிலாக ஒரு ஆட்டை வாங்கி வந்தார்கள். ஒரு ஆட்டை வாங்க வரும் பொழுது அந்த ஆட்டை இரண்டு தீனார்களுக்கு விற்பனை செய்தார்கள். திரும்பவும் சென்று ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை வாங்கி கொண்டு இன்னும் ஒரு தீனார் லாபத்தோடு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஹக்கீம், சரி வராது, நீங்க இந்த ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பான் கொடுங்கள், அந்த தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா செய்யுங்கள். ஏன்? இது வியாபாரத்துடைய ஒரு முறை. யார் எவர் பணம் கொடுத்தாரோ அந்த பணம் எதுக்கு கொடுக்கப்பட்டதோ அதுக்கு பாவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான சரித்திரங்களை இவ்வாறு பார்க்க முடிகிறது. இதே போன்று அபு ஸாலபத் அல் குஷரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டை தொழில் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அவர் ஒரு ஹண்டர், அவர் வேட்டை தொழில் புரியக்கூடிய ஒரு சஹாபி. பரம்பரை, அவர்களுடைய பரம்பரை வேட்டை தொழில் புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் நபி அலுவலகத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வாறு வேட்டையாடுவது? வேட்டை தொழிலை சொல்லித்தாங்களே, எப்படியான வேட்டையினால் மிருகம் எங்களுக்கு ஹலால் ஆகும்? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நான் என்னப்பா வேட்டையாடி இருக்கிறேன், எனக்கு வேட்டையாட தெரியுமா? நீங்க பரம்பரை வேட்டை தொழில் செய்யறவங்க, உங்களுக்கு அதை பத்தி அறிவு தாராளமாக இருக்கிறது தானே, நான் என்ன படிச்சு தர இருக்கிறது? அப்படி சொல்ல வேண்டியவங்க அப்படி சொல்ல இல்லை. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது எப்படி வேட்டையாடுற முறையை படிச்சு கொடுக்கல, வேட்டையாடுறதுன்னு அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன, ஹராம் எது, ஹலால் எது, எது கூடும், இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ சாலபாவுக்கு ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் அம்பையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி எய்ய வேண்டும், அது போய் தாக்க வேண்டும் என்று அந்த நீண்ட பாடத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அபு ராஃபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு விவசாயி. அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுது எங்களிடத்திலே நாங்கள் தான் மிகப்பெரிய விவசாயிகளாக இருந்தோம், ஏராளமான வயல்கள் எங்களிடத்திலே இருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு விதமான விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். அதாவது நாங்கள் இந்த நிலத்தை, இந்த லேண்டை, இந்த காணியை, வயலை சிலருக்கு நாங்கள் கொடுப்போம், அவங்க வயல் செய்யறதுக்காக. எப்படி கொடுப்போம் என்றால், அந்த வயல்ல விளையக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பகுதியை காட்டி சொல்வாங்க, இதுல விளையக்கூடியது எங்களுக்கு, மற்ற பகுதிகளில் விளையக்கூடியது உங்களுக்கு என்று நாங்க இந்த காணிய விவசாயத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பலமை எம்மிடத்துல இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இதை பார்த்தார்கள், இந்த விவசாயம் சரி வராது, நீங்க பரம்பரை விவசாயிகள் தான், காலாகாலம் விவசாயம் செய்கிறீர்கள், ஆனால் இந்த வியாபார முறை கூடாது, இந்த விவசாய முறை கூடாது. எனவே நீங்கள் இவ்வாறு செய்யாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ராஃபி ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு நிலத்தினுடைய லாபத்தை விளைச்சலை எங்களுக்கு என்றும் மற்றைய பகுதி உங்களுக்கு என்றும் முடிவு செய்து வயலை கொடுப்பதை தடை செய்தார்கள். அதுக்கு மாற்றமாக வயலை பணத்துக்கு காசிக்கு கொடுப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தார்கள் என்று அபூ ராஃபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய விவசாயி, அவர்கள் தன்னுடைய விவசாயத்தை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பலவிதமான அறிஞர்கள் அறிவாளிகள் இருந்திருக்கிறார்கள். இப்படியான காலத்தில் தான் நபி அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி படித்துக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் ஜாகிலியத்திய காலம் என்றால் அறிவற்ற சமூகம் என்று, இல்லை, அறிவுள்ளவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் அறிவாளிகள் விவசாயம் வியாபாரம் தொழில் சகலதும் தெரிந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படியான காலத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். எனவே நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், இப்படியான சமூகத்துக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள், அது என்ன விடயம்? அது கண்ணியமானவர்களே, அதுதான் அல்லாஹ் காட்டின வழிகாட்டல்கள். இன்று நாங்கள் எல்லா அறிவுகளையும் பெற்றிருக்கிறோம், எல்லா விடயங்களையும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகள், வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், அல்லாஹ் காட்டின வழிமுறைகள் மாத்திரமே நமக்கு தெரியாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யகூதிகள் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்டார்களாம், அந்த சஹாபியை பார்த்து, என்ன உங்களுக்கு உங்களுடைய நபி அவர்கள் டாய்லெட்டுக்கு போகக்கூடிய முறைகளையும் கற்றுத்தருகிறார்களாமே என்று ஒரு கிண்டலாக ஒரு பரிகாசமாக கேலியாக கேட்டார். அந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன? என்னப்பா நீங்க டாய்லெட்டுக்கு போக தெரியாத ஒரு சமூகமா? உங்களுக்கு டாய்லெட்டுக்கு போக தெரியாது, அதையும் படிச்சு தரணும், அப்படியான ஒரு உம்மத், அப்படியான ஒரு சமூகமா நீங்க என்ற ஒரு முறையில் கேலியாக ஒரு கிண்டலாக அந்த கேள்வியை கேட்டார் சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த கேள்வியை பெருமதியாக எடுத்தார்கள், சொன்னார்கள், ஆம், அஜல், நிச்சயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு டாய்லெட்டுக்கு போகக்கூடிய விதத்தையும் படித்து தந்திருக்கிறார்கள். நீ விளங்கி வச்சிருக்கக்கூடிய அளவு மாத்திரமல்ல நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். யாராவது டாய்லெட்டுக்கு போகும் பொழுது கிப்லாவை முன்னோக்க கூடாது, கிப்லாவை பின்னோக்க கூடாது, வலது கையால் தன்னுடைய அப்பத்தை துப்புரவு செய்யக்கூடாது, மூன்று கற்களுக்கு குறைந்த அளவில் அதனால் துப்புரவு செய்யக்கூடாது, எலும்புகளினால் மிருகங்களுடைய மலத்தை கொண்டு துப்புரவு செய்யக்கூடாது என்று ஏராளமான பாடங்கள் படிச்சு தந்திருக்கிறார்கள் எங்களுடைய நபி அவர்கள் என்று பெருமையாக சொல்லி காட்டினார்கள். சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு அவர்களுடைய இந்த பதிலுடைய அர்த்தம் என்ன? சொன்னார்கள், எங்களுடைய மார்க்கம் டாய்லெட்டுக்கு போறத கூட ஒரு மனிதன் தன்னுடைய பலமைப்படி தனக்கு தெரிஞ்சது போல் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. எங்களுடைய மார்க்கம் இந்த அளவுக்கு பரிசுத்தமானது, ஒரு மனிதன் டாய்லெட் போகிறத கூட தன் இஷ்ட பிரகாரம் தன்னுடைய விருப்ப பிரகாரம் தனக்கு தெரிஞ்சது மாதிரி போறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான மார்க்கம் தான் இது என்று சல்மான் ஃபார்சி ரழியல்லாஹு அவர்கள் இதை பெருமையாக சொல்லி காட்டினார்கள். இதுபோன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எது ஒரு விடயத்தையும் நபி அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் அதை செய்வதற்கு முற்பட மாட்டார்கள். ஹபீசார் அதுக்கு வயது கூட நபியாவுடைய காலத்தில் தடையாக இருக்கவில்லை. சிலர் நினைக்கிறோம், நாங்க வயதாளி ஆயிட்டோம், நாங்க இப்ப என்ன படிக்க, நாங்க என்னத்தை படிக்க, எங்களுடைய மகன் எங்களுடைய பேர பிள்ளைகள் இவங்களை படிக்க போடுவோம், இவங்களை ஓத போடுவோம், இவங்களை மார்க்கத்தை விளங்க வைப்போம், நாங்க எல்லாம் இப்ப என்ன படிக்க, இல்ல. அதுக்கு கபீசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு வயதாளிகளுக்கு உதாரணமாக இருக்கிறது. கபீசா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள், தள்ளாடக்கூடிய வயது. சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கபுர சின்னி நான் வயதாளியாகி விட்டேன், உடல் பலகீனமாக இருக்கிறது, நடக்கவும் முடியாது, பயணம் செய்யவும் முடியாது. அப்படியான நிலையில் நான் உங்களிடத்திலே படித்துக் கொள்வதற்காக இனி வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கணும், ஹபீஸா இந்த வயசுல உங்களுக்கு என்ன படிப்பு, இந்த வயசுல உங்களுக்கு என்ன இல்மு, நீங்க சும்மா ஒரு பக்கத்துல உட்கார்ந்துறீங்கன்னு சொல்லிக்க வேண்டியதானே. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி சொல்ல இல்ல, சொன்னாங்க அந்த சஹாபிய பார்த்து, ஹபீஸா மா மரர்த பி ஹஜர் வலா மஜர் இல்லா இஸ்தஃபர் லக், சொன்னாங்க ஹபீஸாவே, நீங்க வரும் வழியில் எந்த மரத்தை, எந்த செடிகொடியை, எந்த கட்டிடத்தை, எந்த கூடாரத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்களோ அத்தனை படைப்பும் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்கின்றன என்று அந்த சஹாபியை உற்சாகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு உற்சாகத்தை ஊற்றினார்கள். ஏன், இல்மை கற்றுக்கொள்வதற்கு வயது கட்டுப்பாடு கிடையாது, நான் வயதாகி விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே போய் சொல்ல முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சஹாபா பெண்மணிகளும் கூட ஆண்களும் கூட எந்த ஒரு விடயத்தையும் நபி அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளாமல் அதை செய்ய முற்பட மாட்டார்கள். ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செல்வந்த பெண்மணியாக இருந்தார்கள். அவர்களுடைய கணவன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏழையாக இருந்தார்கள். மனைவி ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள், கணவன் ஜக்காத் எடுப்பதற்கு தகுதியானவர். ஒரு நாள் அப்துல்லா மசோத் ரலியல்லாஹு சொன்னார்கள் மனைவியை பார்த்து, ஏ மனைவியே, நீ ஊரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறாய், நானும் ஜக்காத்து இருக்க தகுதியானவன் தானே, எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கலாம் தானே என்று கேட்டார்கள். ஜைனப் ரலியல்லாஹு தஆலான்னு அவர்கள் பார்த்தார்கள், கொடுக்கலாம் தானே, தன்னுடைய கணவன் ஒரு ஏழை வசதி இல்லாதவர், இல்லை கொடுக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஓடினார்கள், கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி தன்னுடைய ஜக்காத்தை கணவனுக்கு ஒரு பகுதியை கொடுக்கலாமா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் கொடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். ஒரு கணவன் தன்னுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது, ஆனால் ஒரு மனைவி வசதியானவளாக இருக்கிறாள், அவள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தில் ஒரு பகுதியை கணவனுக்கு கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஜக்காத்துடைய சத்தமாயிருந்தாலும் இதை நான் தெரியாமல் செய்யக்கூடாது என்ற ஒரு மனோநிலை அந்த சஹாபா பெண்மணியிடத்திலே இருந்திருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த நாள் அவர்கள் அன்று நோன்பு நோற்றார்கள். மனைவி அன்று நோன்பு வைத்தார்கள். தன்னுடைய கணவனை அவர்களே குளிப்பாட்டினார்கள். கணவனுடைய ஜனாதாவை மனைவி குளிப்பாட்டினார்கள். அதுக்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே சத்தமிட்டு கேட்டார்கள், நபியுடைய தோழர்களே, மையத்து குளிப்பாட்டினவர்கள் குளிக்க வேண்டும் என்று இது ஒரு செய்தி இருக்கிறது, இது உண்மைதானா என்று நான் நோன்பு வைத்திருக்கிறேன். மதீனாவில் கடுமையான குளிரான நாளாக இருக்கிறது, கடும் குளிராக இருக்கிறது, நான் கட்டாயம் குளிக்கத்தான் வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், கட்டாய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்து குளிப்பாட்டியவர்கள் கட்டாயமாக குளிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது கிடையாது என்ற ஹதீஸை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சிந்தித்து பாருங்கள், எப்படியான சந்தர்ப்பம் இது, கணவன் மௌத்து, அன்று பெண் மனைவி நோன்பு, தானே மையத்தை குளிப்பாட்டி இப்ப நான் என்ன செய்ய வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவனாக ஆகக்கூடாது, குளிப்பது கட்டாயம் என்றால் நான் குளிக்கத்தான் வேணும், நான் அதை செய்யணும் என்ற ஒரு மனோநிலை அந்த பெண்மணியிடத்திலே காணப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இதே போல சாதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், சாதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் சுகஹீனமாக இருந்தார்கள், சுகமில்லாமல் இருந்தார்கள். நபி அவர்கள் நோய் விசாரிக்க சென்றார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இந்த நோயிலே அவர்கள் மௌத்தாக போவதாக, அதாவது சக்ராத் என்று நினைத்தார்கள். சக்ராத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், சக்ராத்திலே இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த சாத்ரது இல்லாதவர்கள் நபி அவரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலே ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன, இந்த செல்வங்கள் முழுதையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே வசியத் செய்துவிட்டு நான் மரணிக்க போகின்றேன் என்று சொன்னார்கள். அப்படி செய்யலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், உங்களுடைய முழு சொத்தையும் நல்ல வழியில் வசிய செய்யாதீர்கள் என்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதரே, மூணில் இரண்டு பகுதியை வசிய செய்யலாமா கேட்டார்கள். வேண்டாம் என்றார். என்னுடைய சொத்தில் பாதியை நல்ல வழியில் மஸ்ஜிதுக்கு, மதரசாக்களுக்கு, இப்படியான நல்ல மக்களுக்கு என்று வசிய செய்யலாமா, பாதியை வசிய செய்யட்டுமா கேட்டார்கள். வேண்டாம் என்றார்கள். திரும்பவும் கேட்டார்கள், அஸ்ஸுலுஸ், ஒன் தேர்ட், மூணில ஒரு பகுதியை வசிய செய்யலாமான்னு கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணில ஒரு பகுதியை வசிய செய்யலாம், அதுவும் மிச்சம் தான் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த சம்பவத்தில் நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த சஹாபி மரண படுக்கையில் இருப்பதாக நினைத்துக் கொண்டார்கள், மௌத்தாக போறதாக நினைத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்களிடத்தில் எதை கேட்டிருக்க வேண்டும்? யார் ரசூலல்லா, இன்னும் கொஞ்ச காலம் உசுரோட வாழ்றதுக்கு துவா கேளுங்களே, ஏன் நோய் குணமாக துவா கேளுங்களே, இன்னும் கொஞ்சம் வாழணும். அப்படி கேட்க வேண்டிய சஹாபி என்ன கேட்கிறாங்க? இந்த நிலையில நான் அல்லாஹ்வை இப்படி சந்திக்கணும், எதை செய்ய வேண்டும், என்னுடைய செல்வத்தில் எனக்கு கற்றுத்தாருங்கள் யார் ரசூலல்லா என்று கேட்டுக்கொண்டார்கள். ஜாபிர் ரலி அல்லாஹு அன்ஹு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவர்களும் தன்னுடைய நோயில் இருக்கும் பொழுது நபி அவர்களிடத்திலே சொத்து செல்வங்கள் விஷயத்தில் இவ்வாறு பிரிப்பது என்று அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தையே இறக்கி வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சட்டத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு அதிசயம் வருகிறது. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி தஸத்தத்து வலா உம்மி பிஜாரியா, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய்க்கு நான் ஒரு அடிமையை சதக்காவாக கொடுத்தேன், என்னுடைய தாய் மௌத்தாகி விட்டார்கள், அந்த சதக்காவாக கொடுத்த அடிமை எனக்கு வராசத் சொத்தாக, அனந்தர சொத்தாக எனக்கு வந்திருக்கிறது, இதை எடுக்கலாமா யா ரசூலல்லா என்று ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்திலே போய் கேட்கிறார்கள். சிந்திகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நான் கொடுத்த அடிமை பெண் தாய் மௌத்து இப்ப வராசத்துடைய சொத்துல என்ற பங்குல எனக்கிட்டே வருகிறது, இதை எடுக்கலாமா, கூடுமா, கூடாதா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சதக்கா கொடுத்ததுக்கெல்லாம் நன்மையை எழுதிவிட்டான், இப்பொழுது உனக்கு இது வராசத் சொத்தாக, அனந்தர சொத்தாக அல்லாஹ் உன்னிடத்திலே திருப்பி தந்திருக்கிறான், உனக்கு பெரும் பாக்கியம் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு குதிரையை ஒரு சஹாபிக்கு சன்மானமாக கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்தார்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயன்படுத்திவிட்டு அந்த குதிரையை விற்பதற்காக வேண்டி முயற்சித்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், ஆஹா, எனக்கிட்ட பெருமதியான குதிரைய சன்மானமாக ஹதியாவாக இந்த மனிதனுக்கு கொடுத்தேன், அவர் இதற்கு கொண்டு போய் விற்க போறாரா என்று சொல்லி இதை நானே காசு கொடுத்து வாங்குவோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிச்சார்கள். பிறகு யோசிச்சாங்க, இது நான் கொடுத்த ஹதியாவாயிருச்சே, இதை நான் பணம் கொடுத்து வாங்கலாமா என்று இதையும் தெரிஞ்சுக்கலனும். ஓடினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கொடுத்த ஒட்டகத்தை இந்த மனிதர் விற்க போட்டிருக்கிறார், நானே பணத்தை கொடுத்து வாங்கலாமா என்று, அந்த குதிரையை வாங்கலாமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர் லா தத்தாஹு வலா தஃபீ ஸதகத்திக, உமரே நீங்க வாங்காதீங்க, போட்டுருங்க, நீங்க கொடுத்த சதக்கா இத நீங்க திரும்ப அதை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு போயிடாதீங்க, அதை விட்டு போட்டுருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது போன்ற கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வு நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், ஆண்களும் தான் பெண்களும் தான், தன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் கேட்டு தெரிந்து செயல்படுவர்களாக இருக்கிறார்கள். அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்து வருவதற்கு முன்னால் அவருடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். நபி அவர்களிடத்தில் அவருடைய மனைவியார் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவன் சரியான கஞ்சன், எனக்கு செலவுக்கு கூட தர்றார் இல்லை, ஆனா பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, எனக்கு செலவுக்கு தாரார் இல்ல, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு செலவு தாரார் இல்ல, நான் அவருடைய பணத்திலிருந்து அவருக்கு தெரியாம எடுக்கலாமா என்று கேட்டார்கள். ஏன் தன்னுடைய கணவன்ட சொத்திலிருந்து இது களவெடுக்கிற மாதிரி ஆயிருமா? என்னுடைய கணவன், கணவன்ட சொத்து, எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, இப்ப நான் அவற்றை கேட்காம எடுத்தால் இது களவு என்று ஆயிருமா என்று நபி அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், விசாரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குதி மின் மாலிக் குது குதி மின் மாலிகி பில் மாரூஃப். சொன்னாங்க, அவரை கஷ்டத்துல போடுற மாதிரி இல்லாம, தேவையிட அளவுக்கு மிச்சம் இல்லாம, உங்களோட தேவையிட அளவுக்கு, உங்களோட பிள்ளைகளுடைய தேவையிட அளவுக்கு, உங்களோட கணவன் பணத்திலிருந்து கேட்காம நீங்க தூக்கி எடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஏன் இவருடைய கடமை கொடுக்கிறார் இல்ல, ஆனா தேவையான அளவுக்கு எடுக்கலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், வீட்டுக்குள்ள கணவன் பர்ஸ்ல இருந்து, கணவனுடைய அல்மாரியில இருந்து, கணவனுடைய லாட்சியில இருந்து இப்படி எனக்கு தேவைக்கு பணம் எடுக்கலாமா என்று கூட அந்த பெண்மணியில் நான் கேட்டுத்தான் இதை செய்யணும் என்ற ஒரு மனோநிலை அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஜமாஅத் அனுப்பப்பட்டது. அவர்கள் ஒரு ஊருக்கு சென்றார்கள். அங்கு இவர்களுக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. அந்த ஊர் மக்கள் விருந்து கொடுப்பது கட்டாயமாக இருந்தும் கூட விருந்து கொடுப்பதற்கு யாரும் தயார் இல்லை. இப்பொழுது இந்த சஹாபாக்கள் பசியோடு இருந்தார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு நட்டுவக்காளி ஒரு தேள் கொட்டி விட்டது, காலிலே விஷமேறி விட்டது. இப்பொழுது அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்டார்களாம், ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் ஓதி பார்த்தால் இந்த விஷத்தை இறக்கிக் கொள்ளலாம் தானே என்று போய் அந்த மக்களோடு பேசினார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ஓதி பார்க்கிறோம், ஆனா சும்மா ஓதி பார்க்க மாட்டோம், எங்களுக்கு ஏதாவது தரணும். அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு 30 ஆடுகள் தாரோம், 30 அல்லது 40 ஆடுகள் உங்களுக்கு தாரோம், நீங்க ஓதி பாருங்க, சுகமான உங்களுக்கு ஆடு ஆட்டு மந்தையே தானோம். ஒரு சஹாபி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதினாங்க, அந்த காலில் இருந்த விஷம் அப்படியே இறங்கி விட்டது. அவர்களுக்கு ஆட்டை கொடுத்தாங்க, ஆட்டு மந்தையே கொடுத்தாங்க. இந்த சஹாபாக்கள் ஆட்டு மந்தையை கையில் எடுத்ததுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, ஹலாலோ ஹராமோ தெரியாதே, ஆடு கிடைச்சிருச்சு சாப்பிடலாமா? சில பேர் இது ஹலால் என்ற சட்டத்தின் படி சாப்பிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமா திரும்பி வந்ததுக்கு பிறகு முதலாவது கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது, இந்த ஆடுகள் எங்களுக்கு ஹலால் தானா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு கிடைச்ச ஆடுகள்ல ஏதாவது மிச்சம் இருந்தா எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏன் இது ஹலால் என்று சொல்லி காட்டுவதற்காக வேண்டி. இது போன்று சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகல விடயங்களை, வியாபாரம், விவசாயம், உத்தியோகம், தொழில், அரசியல், அவர்களுடைய சகல விடயங்களையும், திருமண விடயங்கள், அவருடைய உலக ஈடுபாடுகள் அனைத்தையும் நபி அவர்களிடத்தில் கேட்டு இது எவ்வாறு செய்வது யா ரசூலல்லாஹ் என்று தெரிந்து செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சரித்திர ரீதியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டும். நம்மில் எத்தனை பேர் அல்லாஹ் நமக்கு இறக்கிய இந்த பரிசுத்தமான குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இதுவரையில் இருக்கிறோம். இங்கிலீஷ் பத்திரிகைகளை சரளமாக வாசிக்கிறோம், சிங்கள பத்திரிகைகளை சரளமாக வாசிக்கின்றோம், தமிழை அழகாக வாசிக்கின்றோம். ஆனால் கவலைக்குரிய விடயம், குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், இதை ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோம். சஹாபாக்கள் குர்ஆனை படிப்பதற்கு எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள், ஓதுவதற்கு. நாம் கபருக்கு செல்லும் பொழுது, மலக்குகளை சந்திக்கும் பொழுது, அல்லாவை சந்திக்கும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு இங்கிலீஷ் தாராளமாக பேச தெரியும், எனக்கு சிங்களம் தாராளமாக பேச தெரியும், எனக்கு இத்தனை பாஷைகள் பேச தெரியும் என்று சொல்லி பெருமைப்படுவதல்ல. அல்லாஹ்வுடைய கலாம் ஓத தெரியுமா, என்னுடைய குர்ஆனை ஓதி இருக்கிறாயா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? கண்ணியமானவர்களே, நாம் கவலைப்பட வேண்டும். இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வயது தடையாக இருக்க முடியாது. வயோதிபர்களும் என்னுடைய மௌத்துக்கு முன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். இதே போன்று எம்முடைய திருமணம், எம்முடைய வியாபாரம், நாம் உடுக்கக்கூடிய உடைகள், நாம் சாப்பிடுவது, நாம் குடிப்பது, நாம் பயணம் செய்வது, நாம் பேசுவது, கதைப்பது, எது ஒன்றும் நபி அவருடைய வழிகாட்டல்களுக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கொட்டாவி விடுவதாக இருந்தாலும், அது முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் கொட்டாவி விடுகிறார்கள். அவனது சோம்பலுடைய நேரத்திலே வாய் திறந்து அவன் கொட்டாவி விடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட வழிகாட்டியிருக்கிறார்கள். சொன்னார்கள், யாராவது கொட்டாவி விட்டால், அவருக்கு கொட்டாவி வரும் பொழுது தன்னுடைய வாயினாலேயே வாயை மூடிக்கொள்ளவும், முடியல்ல தன்னுடைய கையினால் மூடிக்கொள்ளவும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. கொட்டாவி போகும் பொழுது நாய் கத்துறது போல, நாய் ஊளையிடுறது போல நீங்க ஊளையிடாதீர்கள் என்று நாய்க்கு ஒப்பு காட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதன் கொட்டாவி விடும் பொழுது நாய் ஊளை விடுவது போன்று சத்தமாக அவன் கொட்டாவி இடுவானேயானால், அந்த நேரத்தில் ஷைத்தான் அவனுக்கு பக்கத்திலே இருந்து இவனும் என்னை போன்று ஒருவன் தான் என்று அவன் குதித்து சிரிச்சு சந்தோஷப்படுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே காண கிடைக்கின்றது. இதுபோன்று தும்மினால் ஒவ்வொரு விடயத்தையும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, எம்முடைய கடமை, எம்முடைய கடமை, நாம் எம்முடைய வாழ்க்கையில் சகல விடயங்களையும் அந்நிய மதத்தவர்களுக்கு மக்களுக்கு மாற்றமாக அமைவதே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. அதை நபி அவர்களுடைய வழிமுறையில் நாம் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இப்னு ஹஸம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மிகப்பெரியதோர் ஆலிம், அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு கிராமவாசிகள், ஒவ்வொரு ஊர் மக்களுக்கு கட்டாய கடமை அந்த ஊரிலே ஒருவரை வெளியில் அனுப்பி குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தினுடைய சகல விடயங்களையும் கற்றுக்கொண்டு வரவைப்பது ஒவ்வொரு ஊர் மக்களுடைய கடமை. அப்படி இல்லாத பட்சத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து பக்கத்து ஊருக்காவது சென்று ஒரு ஆலிமை தேடி தன்னுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய விடயங்களை அவங்க கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஊர் மக்கள் மீது கட்டாய கடமை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் மஸ்ஜிதுகளில் குர்ஆனுடைய கிளாஸ்கள், ஹதீதுடைய கிளாஸ்கள், ஃபிக்குடைய கிளாஸ்கள், இப்படியான வகுப்புகளை நாம் மஸ்ஜிதுகளில் உருவாக்கி, ஊர்களில் உருவாக்கி, அதற்காக நேரம் கொடுத்து இந்த தாலிமுடைய சபைகளில் நாம் உட்கார்ந்து எம்முடைய வாழ்க்கையிலே சகல விடயங்களையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு உறுதி பூண்டு கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أعلى مراتب العلماء وجعلهم ورثة الأنبياء وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك العليم الملك العليم الخبير وأشهد أن محمدا عبده ورسوله البشير النذير. عباد الله صلى الله تعالى على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. اتقوا الله تعالى عباد الله فإن الله يحب المتقين. واعلموا أن الواجب الأول على كل مسلم هو العلم هو أحد النورين. قال الله في كتابه نور على نور. وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. وقال أيضا أفمن يعلم أنما أنزل إليك من ربك الحق كمن هو أعمى إنما يتذكر أولو الألباب. فقال صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. عليكم عباد الله الاعتناء بعلم الفرائض والواجبات قبل غيرها من العلوم والفنون. فبالعلم تصير الأعمال مقبولة. فقال تعالى قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. وفقنا الله وإياكم للعلم والعمل والدعوة وجعلنا من الفائزين في الدنيا والآخرة. آمين يا رب العالمين. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله اتقوا الله تعالى واتقوا وامتثلوا أوامره ولا تعصوا واجتنبوا نواهيه ولا تركبوها فالله تعالى يقول ومن يطع الله والرسول فأولئك هم المفلحون أيها المسلمون اتبعوا رسولكم الذي أرسل كافة الناس رحمة وخالفوا اليهود والنصارى والمشركين في جميع الأمور حتى في الأخلاق والسلوك وعلموا عباد الله أن الله أمركم بالصلاة والسلام على حبيبه بقوله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله أجمعين وارض اللهم الخلفاء الأربعة عن أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن عمي حمزة والعباس رضي الله عنهما وعن سبتي الحسن والحسين وعن بنته فاطمة وعن سائر أمهات المؤمنين وعن جميع الصحابة والتابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجنا من النار اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واذكروا الله اكبر والله يعلم ما تصنعون